بسم الله الرحمن الرحيم.
الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين، إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.
بسم الله الرحمن الرحيم.
عم يتساءلون عن كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا.
கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்ததாக நம் மத்தியிலே பேசக்கூடிய ஷேக் மௌலவி முகமது அசர் சீலானி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அறிமுகமானவர், நம் மத்தியிலே பிரபலமானவர், அதிகமான உரைகளை சந்தித்திருக்கிறோம். அவருடைய தலைப்பு உமர் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய வரலாறு. உமர் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய கடைசி நாட்கள் என்ற தலைப்பிலே ஷேக் அசர் சீலானி அவர்களை பேச அழைக்கிறேன்.
அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முதலில் உங்களுக்கு அல்லாஹ்வினுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்து கொண்டவனாக, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் இறுதி அமர்வில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த இறுதி உரையை அமைதியாக செய்யுமடுக்குமாறும், அதேபோன்று சகோதரர்கள் கொஞ்சம் முன்னால் வந்து அமருமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இதுவரை நாம் பல உரைகளை செய்யுமடுத்தோம். உண்மையில் அவைகள் நமது ஈமானை வலுப்படுத்தக்கூடியவைகளாக, நமது ஈமானுக்கு உரமூட்டக்கூடியவைகளாக அந்த உரைகள் அமைந்தன. மூமின்களுக்கு நல்லுபதேசம் செய்கின்ற பொழுது அல்லாஹனுடைய வேதத்திலிருந்தும் அல்லாஹுடைய தூதரின் பொன்மொழிகளிலிருந்தும் உபதேசம் செய்கின்ற பொழுது, போதனைகள் செய்கின்ற பொழுது, நிச்சயமாக அது மூமின்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த தொடரிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய முன்மாதிரி மிக்க அந்த சமூகத்தின் முன்னோடிகளில் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்நாளின் இறுதி பகுதியை பற்றி பேசலாம் என்று உங்களோடு சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளாமல் நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையிலேயே அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கல்வி பாசறையிலே, அந்த பயிற்சி பாசறையிலே 23 வருடங்கள் பயிற்சி பெற்ற அந்த உத்தம தோழர்கள், அல்லாஹுவுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற முன்மாதிரி மிக்க முன்னோடிகளாக மாறினார்கள். இறுதி நாள் வரை வருகின்ற ஒவ்வொரு மூமினுக்கும் அவர்கள் முன்மாதிரி மிக்க சிறந்த மனித புனிதர்களாக இருக்கின்றார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களை சிலாகித்து புகழ்ந்து சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே குறிப்பிடுகின்ற பொழுது 33வது அத்தியாயம் சூரத்துல் அஹ்சாப், அதனுடைய 23-24 ஆகிய வசனங்களில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகூ மா ஆஹதுல்லாஹு அலைஹி ஃபமின்ஹும் மன் கதா நஹபஹு வமின்ஹும் மன் யன்தஸிர். உண்மையில் சில மனிதர்கள், அல்லாஹு தஆலா இங்கே சொல்கின்ற மனிதர்கள் முன்மாதிரி மிக்க சிறந்த முன்னோடிகள். அல்லாஹ்விடத்தில் எந்த உறுதிமொழியை அவர்கள் செய்தார்களோ அதை அவர்கள் உண்மைப்படுத்தியவர்கள். அந்த ரப்பிடத்தில் நாம் அனைவரும் ஒரு உறுதிமொழியை செய்திருக்கிறோம். என்ன உறுதிமொழி அது? நமது ரப்பை நாம் முழுமையாக ஏற்று அவனுக்கு அடிபணிந்து கட்டுப்பட்டு வாழ்வதாக நாம் உறுதிமொழி செய்திருக்கிறோம். இந்த உறுதிமொழியை உண்மைப்படுத்தியவர்கள் உண்மையிலே அந்த நபி தோழர்கள். அல்லாஹ் சொல்கிறான், வமின்ஹும் மன் கதா நஹபஹு, அந்த உறுதிமொழியை நிறைவேற்றியவர்களும் அவர்களில் இருக்கிறார்கள். அந்த உறுதிமொழியை நிறைவேற்றுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காதா, அதை நிறைவேற்றுவதற்கு எனது வாழ்வில் எனக்கு ஒரு அவகாசம் கிடைக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் அவர்களில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா தனது தோழர்களை சிறப்பித்து, அந்த அல்லாஹு தஆலா தனது தூதருடைய தனது ரசூலுடைய தோழர்களை சிறப்பித்து சிலாகித்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, அந்த முன்னோடிகளை பற்றி நாம் பேசுகின்ற பொழுது நமது ஈமான் அதிகரிக்கும், நமது ஈமான் வலுப்பெறும். அப்படிப்பட்ட முன்மாதிரிகளைத்தான் அந்த முன்னோடிகள் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட சிறந்த ஒரு மனிதராக விளங்கினார்கள் என்பதை நாம் நிறையவே அறிந்து வைத்திருக்கிறோம், நிறையவே தெரிந்து வைத்திருக்கிறோம். உமர் ரழியல்லாஹுடைய ஈமானுக்கும், அதே போன்று அபூபக்கர் ரழியல்லாஹுடைய ஈமானை பற்றியும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். கேளுங்கள், புகாரி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கக்கூடிய செய்தி, நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் மாட்டின் மீது ஏறி பயணம் செய்கின்றான். நன்றாக கவனியுங்கள், ஒரு மனிதன் மாட்டின் மீது ஏறி பயணம் செய்கின்றான். அப்படி பயணம் செய்கின்ற பொழுது அந்த மாடு என்ன செய்கிறது? அவனை நோக்கி பேசுகிறது. அல்லாஹு தஆலா என்னை இதற்காக படைக்கவில்லை, அல்லாஹு தஆலா என்னை இதற்காக படைக்கவில்லை, அல்லாஹ் என்னை எதற்காக படைத்திருக்கிறான் தெரியுமா? என்னை விவசாய நிலங்களை உழுவதற்காகத்தான் அல்லாஹ் என்னை படைத்திருக்கிறான் என்று சொல்லி அந்த மாடு பேசியது என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். நானும் அபூபக்கரும் உமரும் இதை நம்புகின்றோம் என்று சொன்னார்கள். அருமை சகோதரர்களை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், அல்லாஹ்வின் தூதருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துவிட்டால் அதை உடனே ஏற்றுக்கொள்ள அந்த இரு தோழர்களும் தயாராக இருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய அறிவை கொண்டு போய் அதில் நுழைக்கவில்லை, மாறாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்களா, அல்லாஹ்வுடைய தூதரின் வார்த்தையா, அதை உடனே அவர்கள் நம்பினார்கள். இன்றைய அருமை சகோதரர்களை என்ன கேட்பார்கள்? மாடு பேசுமா, அது எப்படி பேசும் என்று தேவையற்ற கேள்விகளை, விதண்டாவாதங்களை செய்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர்
தனது நாவில் தனது வாயிலிருந்து அந்த வார்த்தைகளை சொன்னார்களா? அதை உடனே ஏற்றுக்கொள்ள அந்த முன்னோடிகள், ஈமானுடைய முன்னோடிகளாக முன்மாதிரிகளாக அந்த இருவரும் தயாராக இருந்தார்கள் என்பதை அல்லாஹ்வின் தூதருடைய இந்த கூற்றில் இருந்து நாம் விளங்குகிறோம். அதே போன்று பாருங்கள், நபி அவர்கள் தொடர்ந்து சொல்கின்றார்கள், ஒரு இடையன் தனது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்படி மேய்த்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு ஓனா என்ன செய்கின்றது? அதில் ஒரு ஆட்டை கவ்விக்கொண்டு செல்கிறது. அந்த ஆட்டிடையன் அந்த ஓனாயின் பின்னால் ஓடுகின்றான், விரட்டுகின்றான், தனது ஆட்டை காத்துக் கொள்வதற்காக. அந்த நேரத்தில் அந்த ஓனாய் அந்த இடையனை பார்த்து எப்படி பேசுகிறது? கொடிய விலங்குகள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த உலக முடிவு நாளில் இதை பாதுகாப்பது யார்? என்னை தவிர இதற்கு மேய்ப்பாளர்கள் வேறு யாரும் இல்லை என்று அந்த ஓனாய் அந்த இடையனை பார்த்து பேசியது என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஆமந்து பிஹி அன வ அபூபக்கர் வ உமர், நானும் அபூபக்கரும் உமரும் இதை நம்பினோம். என் அருமை சகோதரர்களே, அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், வமா ஹுமா யௌமைதின் ஃபில் கௌம், அன்றைய அவையிலே அங்கு அபூபக்கர் இருக்கவில்லை ரலியல்லாஹு அன்ஹு, அங்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கவில்லை. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் சொல்லிவிட்டார்களா, அவர்கள் எங்கு இருந்தாலும் அந்த வார்த்தைகள் அவர்களது காதுகளுக்கு எட்டும் பொழுது அதை உடனே அவர்கள் நம்பிவிடுவார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய அந்த இருவரும் இந்த உம்மத்தின் மிகப்பெரிய முன்னோடிகள், மிகப்பெரிய முன்மாதிரிகள். அவைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் விளங்க வேண்டும். என் அருமை சகோதரர்களே, அது மாத்திரம் அல்லாமல் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வாழ்நாளின் பிந்திய பகுதியை பற்றி நாம் பேசுவதற்கு முன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த தனது வாழ்நாளில் செய்த சில முன்னறிப்புகளை உங்களுக்கு நினைவு கூற வேண்டும். புகாரியுடைய ஹதீஸ், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்றார்கள், ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது மலையின் மீது இருக்கின்றார்கள். அங்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள், அங்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள், அங்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மலை குலுங்க ஆரம்பிக்கின்றது. அந்த மலை குலுங்க ஆரம்பிக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகின்றார்கள், உஹதே அமைதியாக இரு, அமைதி அடையுமாறு அல்லாஹ்வின் தூதர் கட்டளையிடுகின்றார்கள். கட்டளையிட்டு விட்டு சொல்கிறார்கள், உன் மீது இருப்பது யார் தெரியுமா? ஒரு நபி இருக்கின்றார், ஒரு சித்தீக் உண்மையாளர் இருக்கின்றார், அதே போன்று இரண்டு ஷஹீதுகள். அங்கு உமர் ரலியல்லாஹு அலைஹி பற்றியும் உஸ்மான் ரலியல்லாஹு அலைஹி பற்றியும் அல்லாஹ்வின் தூதர் முன்னறிவிப்பு செய்கின்றார்கள். இரண்டு ஷஹீதுகள், தங்களுடைய உயிரை அர்ப்பணிக்கக்கூடிய இரண்டு ஷஹீதுகளும் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் முன்னறிவிப்பு செய்ததை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமை சகோதரர்களே, இப்படி அல்லாஹ்வின் தூதர் தனது வாழ்நாளிலே முன்னறிவிப்பு செய்து விட்டார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள், அவர்கள் ஷஹாதத்துக்கு சொந்தக்காரர்கள் என்பதை முன்னறிவிப்பு செய்தார்கள். அது மாத்திரமல்ல, இப்னு மாஜாவுடைய இந்த ஹதீஸை கவனியுங்கள், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்றார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை ஒரு வெள்ளை நிற ஆடையை அணிந்து வருகின்றார்கள். ஆடையை அணிந்து வருகின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறார்கள், நீர் அணிந்திருக்கக்கூடிய இந்த ஆடை புதிய ஆடையா அல்லது இதை கழுவி அணிந்திருக்கின்றீரா என்று கேட்கின்றார்கள். அப்படி கேட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இது ஒரு புதிய ஆடை கிடையாது, இதை நான் கழுவி அணிந்திருக்கிறேன். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கின்றார்கள், இல்பஸ் ஜதீதன் வஐஷ் ஹமீதன் வமுத் ஷஹீதா என்று பிரார்த்திக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா உமக்கு ஒரு புதிய ஆடையை அணிய செய்வானாக என்று சொல்லி பிரார்த்திக்கின்றார்கள். உம்மை புகழோடு வாழச் செய்வானாக என்று பிரார்த்திக்கின்றார்கள். உன்னை ஒரு ஷஹீதாக மரணிக்க செய்வானாக என்று பிரார்த்திக்கின்றார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹுடைய விஷயத்திலே செய்த முன்னறிவிப்புகளாகும். அது மாத்திரமல்ல, அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி பிரார்த்திப்பார்கள்? புகாரியில இடம்பெறக்கூடிய ஹதீஸ், அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள், அல்லாஹும் அர்சுக்னி ஷஹாதத்தன் ஃபி சபீலிக், யா அல்லாஹ், உனது வழியிலே உனது பாதையிலே நான் ஷஹீதாக்கப்பட வேண்டும், அந்த பாக்கியத்தை எனக்கு தா என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரார்த்திக்க கூடியவர்களாக இருந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் வஜ்அல் மௌத்தி ஃபி பலதி ரசூலிக், உனது தூதருடைய ஊர் எதுவோ அந்த ஊரில் எனது மரணத்தை ஆக்குவாயாக என்றும் பிரார்த்திப்பார்கள். ஷஹாதத்தை மாத்திரம் அவர்கள் கேட்கவில்லை, அந்த ஷஹாதத் எங்கு நிகழ வேண்டும் என்று கேட்கிறார்கள் தெரியுமா? அந்த புனிதமான நகரம் மதீனா, அந்த தொய்பா, அந்த ஊரிலே நிகழ வேண்டும் என்றும் அவர்கள் பிரார்த்திக்க கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே நறுமை சகோதரர்கள், இப்படி தங்களை வீர மரணத்துக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், அல்லாஹ்வுக்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காதா, அவகாசம் கிடைக்காதா என்று அவர்கள் காத்து நின்றவர்கள் அவர்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இப்படிப்பட்ட இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு ஒரு மிகப்பெரிய கண்ணியமாக, ஒரு மிகப்பெரிய சிறப்பாக அவர்கள் விளங்கினார்கள். எந்த அளவுக்கென்றால் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், கவனியுங்கள், எப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அன்றிருந்து நமக்கு மக்காவிலே கண்ணியம் கிடைக்க ஆரம்பித்தது, மக்கள் நம்மை திரும்பி பார்க்க ஆரம்பித்தார்கள் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் சொல்கிறார்கள், உமர் ரலியல்லாஹுடைய இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அது இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருந்தது. அதே போன்று வகானத் ஹிஜ்ரத்துஹு, அவருடைய ஹிஜ்ரத்தின் பயணத்தை பொறுத்தவரையில் அது இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது. அதே போன்று அவர்களுடைய ஆட்சியை பொறுத்தவரையில், அவர்களது ஆட்சியை பொறுத்தவரையில் அது முஸ்லிம் உம்மத்துக்கு ரஹமத்தாக இருந்தது என்று சொல்கிறார்கள், அருளாக இருந்தது என்று சொல்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றவரை காபாவில் நாம் பகிரங்கமாக தொழ முடியாதவர்களாக இருந்தோம். எப்பொழுது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அதற்கு பிறகு நிலைமை மாறுகிறது என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகின்றார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, இப்படி அல்லாஹு தஆலா தனது கண்ணிய, தனது மார்க்கத்துக்கு, தனது இஸ்லாத்துக்கு கண்ணியத்தை இந்த மனிதரின் மூலம் வழங்கினான் என்பதை இந்த செய்திகள் இருந்து பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சிறந்த முன்மாதிரி மிக்க இந்த மனிதர் சுமார் 10 வருடங்களும் சில மாதங்களும் ஆட்சி செய்கின்றார்கள். உண்மையிலே அவர்களுடைய ஆட்சியை பொறுத்தவரையில் இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய வெற்றிகளை ஈட்டி கொடுத்த ஆட்சியாகும். இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியையும், பல நாடுகள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்குள் வந்த ஒரு பொன்னான ஒரு பொற்காலமாக அந்த ஆட்சி காலத்தை கூற முடியும். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த உமர் ரலியல்லாஹுடைய இறுதி காலத்தை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது புகாரியில இடம்பெறக்கூடிய ஹதீஸ், அம்ர் இப்னு மைமூன் ரஹிமஹுல்லாஹுடைய வழியாக இந்த செய்தி வருகிறது. அவர்கள் சொல்கின்றார்கள், நன்றாக கவனியுங்கள், உண்மையிலேயே நாம் அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கின்றோம், நாம் சஹாபாக்களை நபி தோழர்களை நேசிக்கிறோம், அது ஈமானில் நின்றும் உள்ளதாகும். எனவே அந்த சிறந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் ஒவ்வொருவராக இந்த உலகத்தில் இருந்து கைப்பற்றப்படுகின்றார்கள், அவர்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்படுகின்றன. உமர் ரலியல்லாஹுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றில் நாம் பார்க்கின்ற பொழுது இங்கு என்ன சொல்லப்படுகின்றது? அம்ர் இப்னு மைமூன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்னால் அவரை நான் பார்க்கிறேன். அவர்கள் யாரோடு இருக்கின்றார்கள்? ஹுதைஃபத் இப்னுல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று உஸ்மான் இப்னு ஹுனைஃப், இந்த ரலியல்லாஹு அன்ஹு இரண்டு நபி தோழர்களோடும் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யார்? அமீருல் முஃமினீன், அன்றைய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ஆட்சியாளர், அன்றைய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் தலைவர். என் அருமை சகோதரர்களே, அந்த இரண்டு தோழர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் சவாதுல் இராக், அந்த பகுதி மக்கள் அவர்களுடைய விஷயத்திலே நீங்கள் கடுமையாக நடந்து கொண்டீர்களா? அவர்களுக்கு சுமக்க முடியாத ஒரு வரியை நீங்கள் அவர்கள் மீது சுமத்தி விட்டீர்களா என்று கேட்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் அந்த இருவரும் சொல்கிறார்கள், அமீருல் மூமினின் அவர்களே, மூமின்களின் தலைவரே, நாங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு சுமக்க முடியாத ஒரு வரியை நாம் அவர்களுக்கு ஏற்படுத்தவில்லை, அப்படி ஒன்றை நாம் செய்யவில்லை. அதற்கு பிறகு திரும்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கொஞ்சம் நன்றாக சிந்தித்து பாருங்கள், அப்படி நீங்கள் சுமத்தினீர்களா? திரும்ப நினைவூட்டுகிறார்கள். என் அருமை சகோதரர்களே, அந்த நேரத்திலே அந்த இரண்டு நபித்தோழர்களும் சொல்கிறார்கள், இல்லை இல்லை அமீருல் மூமினின் அவர்களே, நாம் அப்படி ஒரு அவர்களால் சுமக்க முடியாத ஒரு வரியை நாம் அவர்கள் மீது சுமத்தவில்லை. என் அருமை சகோதரர், கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். ஒரு ஆட்சி தலைவர், அவர் தனது குடிமக்கள் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் அவர்களுக்கு சுமக்க முடியாத ஒரு வரியை சுமத்திவிடக் கூடாது, அவர்களை நெருக்கடிகளுக்குள் ஆக்கக்கூடாது என்ற விடயத்தில் எந்த அளவு கவனமாக இருக்கின்றார்கள் என்று பாருங்கள். அது மாத்திரம் அல்லாமல் என் அருமை சகோதரர்களை, அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா என்னை உயிரோடு விட்டு வைத்தால் சொல்கிறார்கள், அல்லாஹ் என்னை உயிரோடு விட்டு வைத்தால் ஈராக் பகுதியிலே உள்ள, ஈராக் தேசத்திலே உள்ள அந்த பகுதியிலே வாழக்கூடிய விதவைகளை நான் வேறு யாரிடமும் கையேந்தாத அளவுக்கு அவர்களை தண்ணீரை உடையவர்களாக ஆக்குவேன் என்று சொல்கிறார்கள். இந்த வார்த்தைகளையும் சொல்கிறார்கள். ஒரு ஆட்சியாளருடைய முன்மாதிரியை பாருங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த முன்மாதிரி மிக்க மனிதர்களின் அவர்களுடைய சிறப்பான ஆட்சியை பாருங்கள். அவர்கள் சொல்கிறார்கள், விதவைகளுடைய விஷயத்தில் அதாவது எந்த அளவுக்கு இஸ்லாம் உரிமைகளை வழங்கி இருக்கிறது என்பதற்கு இவைகள் மிகப்பெரிய சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாம் பெண்களுடைய உரிமைகளை பறிக்கின்றது, இஸ்லாம் பெண்களுக்கு கொடுமைப்படுத்துகிறது என்று எந்த அடிப்படையும் இல்லாமல் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கக்கூடியவர்கள் இதை கவனிக்க வேண்டும். விதவைகள் விஷயத்திலே எப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தினுடைய இரண்டாவது ஹலீஃபா நடந்து கொண்டார்கள் என்பதற்கு இது மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, இப்படி இவர்கள் பேசி நான்கு நாட்கள் தான் சென்றிருக்கும், நான்கே நான்கு நாட்கள் தான் கடந்திருக்கும். அந்த நேரத்திலே ஒரு நாள் காலையிலே இந்த ஹதீஸை ரிவாஜ் செய்யக்கூடிய அம்ரு இப்னு மைமூன் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் ஃபஜ்ருடைய தொழுகையிலே நான் இருக்கின்றேன், எனக்கும் அமீருல் மூமினீன் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு மத்தியிலே அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் மாத்திரம்தான் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் தொழுகைக்காக சஃபுகளை சீர்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சஃபுகளுக்கு மத்தியிலே செல்கின்ற பொழுது அந்த சஃபுகளை சீர்படுத்துவார்கள், சீராக ஆக்குவார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சஃபுகள் சீராகாத வரை அவர்கள் தக்பீர் சொல்ல மாட்டார்கள். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இன்று சஃபுகளை சீர் செய்வதெல்லாம் சாதாரண விஷயம், மார்க்கத்தில் எவ்வளவு விஷயங்கள் சர்வசாதாரணமாக மாறிவிட்டன, அதெல்லாம் சிறிய விடயங்கள், அவைகளை கவனிக்க வேண்டியது இல்லை என்று பல விடயங்களை நாம் அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் எந்த அளவுக்கு சஃபுகளை சீர்படுத்துவதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ, நீங்கள் சஃபுகளில் ஒன்றாக இருக்க வேண்டும், நீங்கள் உங்களுடைய பாதங்களையும் தோள்களையும் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும், நீங்கள் பிரிந்துவிடக் கூடாது, அதனூடாக உள்ளங்களுக்கு மத்தியில் பிரிவு ஏற்படும் என்றெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் போதனை செய்தார்கள். அந்த போதனைகள் இன்று எந்த அளவு அவைகளுக்கு உயிர் வடிவம் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற சகோதரர்களை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கல்வி பயின்ற பயிற்சி பெற்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அந்த ஆட்சியாளர் அவர் பெரும் சாம்ராஜ்யத்தின் ஆட்சியாளராக இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் கற்றுத்தந்த சுன்னாவா அதை அலட்சியப்படுத்த மாட்டார்கள், அதை உரிய முறையில் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். என் அருமை சகோதரர்களே, அப்படி சஃபுகளை சீர்படுத்துகின்றார்கள், சீர்படுத்திவிட்டு அவர்கள் தக்பீர் சொல்கின்றார்கள். அவர்களுடைய வளமையாக அவர்களுடைய ஃபஜ்ருடைய தொழுகையில் சில நேரங்களில் அவர் சூரத்து யூசுஃபை ஓதுவார்கள் அல்லது சூரத்து நஹல் என்ற அத்தியாயத்தை ஓதுவார்கள். முதல் ரக்காத்தில் மக்கள் வந்து சேர்ந்து விட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் அன்றைய நாள் அவர்கள் தக்பீர் சொல்கின்றார்கள், அல்லாஹு அக்பர் என்ற சப்தம் நமக்கு கேட்கின்றது. அதற்கு பிறகு அமீருல் மூமினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் என்ன தெரியுமா? அவர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள், என்னை ஒரு நாய் கொன்று விட்டது அல்லது என்னை தின்று விட்டது என்ற வார்த்தைகள் தான் வந்தன. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு அவர்கள் குத்தப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அங்கு என்ன செய்யப்பட்டார்கள்? அங்கு அவர்கள் காயத்துக்குட்பட்டு அவர்கள் குத்தப்பட்ட நிலையிலே அங்கு இந்த வார்த்தைகளை சொல்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, இந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் வேதனையுற்றவர்களாக, அவர்கள் தொழுகையை தொடர்ந்து செய்ய முடியாத அளவுக்கு மாறுகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குத்தியவனோ என்ன செய்கின்றான்? மஸ்ஜிதுடைய வலப்புறமாக இடப்புறமாக எல்லாம் அவன் ஓட ஆரம்பித்து சுமார் 13 பேர்களை அவன் குத்தி விடுகின்றான். 13 பேர்கள் குத்தப்படுகின்றார்கள். அதிலே ஏழு பேர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அதில் ஏழு பேர்கள் ஷஹீதாகின்றார்கள். என் அருமை சகோதரர்களே, இந்த நேரத்திலே ஒருவர் என்ன செய்கின்றார், தான் அணிந்திருந்த அந்த மேல் அங்கியை வீசுகின்றார். அது அவன் மேல் போய் விழுகின்றது, அந்த கத்தியிலே அது மாட்டுகின்றது. அவன் பயந்தவனாக தனது உயிரை அவன் மாய்த்துக் கொள்கிறான். என் அருமை சகோதரர்களே, பள்ளியிலே மஸ்ஜிதிலுடைய மூலைகளில் இருந்தவர்கள் தொழுகையினுடைய சப்தம் கேட்கவில்லை. அமீருல் மூமினுடைய சப்தம் தாழ்ந்து விட்டது. மக்கள் எல்லாம் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் என்று சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுடைய கையை பிடித்தவர்களாக தொழுவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் அவர்களால் தொழுகையை தொடர முடியவில்லை. தொழுகையை தொடர முடியாத நிலை அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், இரண்டு சிறிய சூராக்களை ஓதியவர்களாக அவர்கள் இமாமத் செய்து தொழுகையை நிறைவு செய்கின்றார்கள். என் அருமை சகோதரர்களை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மயக்கம் முற்று விடுகின்றார்கள், மூர்ச்சியாகி விடுகின்றார்கள். மயக்கம் தெளிகின்றது, தெளிந்தவுடன் அவர்கள் கேட்கிறார்கள், ஒரு ரிவாயத்திலே வருகின்றது, மக்கள் தொழுது விட்டார்களா, மக்கள் தொழுகையை நிறைவேற்றி விட்டார்களா என்ற வார்த்தை தான் அவர்களுடைய நாவிலிருந்து வெளியே வருகிறது. என் அருமை சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பயிற்சியை அந்த மக்களுக்கு கொடுத்தார்களோ அந்த பயிற்சியை அப்படியே செயல்படுத்தக்கூடியவர்களாக. அல்லாஹ்வின் தூதர் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், அஸல்லன் நாஸ், மனிதர்கள் தொழுது விட்டார்களா ஆயிஷா என்று கேட்கிறார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கின்றார்கள். நாம் பார்க்கின்றோமா இல்லையா புகாரியுடைய ரிவாயத்தில், இங்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவு அடைந்தவுடன், அவர்கள் தெளிவு பெற்றவுடன், மயக்கத்தில் இருந்து தெளிவுற்றவுடன் உடனே கேட்கக்கூடிய கேள்வி, மக்கள் தொழுது விட்டார்களா, மக்கள் தொழுகை நிறைவேற்றி விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையுடைய நேரம் முடிவதற்கு முன்னால் அந்த தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள். என் அருமை சகோதரர்களே, அந்த நேரத்திலும் அந்த மரண படுக்கையிலும் மிகப்பெரிய காயங்களுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய கட்டளையா, அதை அலட்சியப்படுத்த கூடாது. அந்த கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையை உயிரை விட மேலாக மதித்தார்கள். அதை உடனே நிறைவேற்றக்கூடியவர்களாக மாறினார்கள். இன்று கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், நம்மிலே இருக்கக்கூடிய தொழுகையாளிகளுடைய நிலை என்ன? தொழுகையை சர்வசாதாரணமாக அலட்சியப்படுத்தக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். தொழுகைக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்காமல் உட்கார்ந்து அலட்சியமாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அவனுக்கு முன்னால் ஒருவர் இருக்கிறான், அவனை விட அல்லாஹ்வுடைய கட்டளை அவனுக்கு பெரிதாக தெரியவில்லை, அல்லாஹ்வுடைய அழைப்பு அவனுக்கு பெரிதாக தெரியவில்லை. இந்த நிலையை நாம் பார்க்கின்றோமா இல்லையா? ஆனால் நபி தோழர்கள், அந்த முன்னோடிகள், அந்த முன்மாதிரிகள், அவர்கள் குற்றுயிராக இருக்கின்ற நேரத்திலும் அல்லாஹ்வுடைய கட்டளை தொழுகையா, அதை அலட்சியப்படுத்த கூடாது என்று உறுதியோடு இருந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். என் அருமை சகோதரர்களே, அடுத்ததாக உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய அமீருல் மூமினுடைய கேள்வி என்ன? அவர்கள் கேட்கிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்கிறார்கள், உம்துர் மன் கத்தலனி, இப்னு அப்பாஸே பாருங்கள், என்னை கொலை செய்தது யார் என்று பாருங்கள், என்னை யார் கொலை செய்தது என்று பாருங்கள். அவ்வளவு நீதியான ஆட்சி, நீதி என்று சொன்னால் அவர்தான் முன்னோடியாக முன்மாதிரியாக இருக்கிறார். அப்படி நீதியான ஆட்சியை மேற்கொண்ட அந்த தலைவர் கேட்கிறார், என்னை கொலை செய்தது யார் என்று பாருங்கள் என்று சொன்ன பொழுது அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிது நபவியை சுற்றி வருகிறார்கள். சுற்றி வந்தவர்களாக வந்து பார்த்துவிட்டு அமீருல் மூமினிடம் வந்து சொல்கிறார்கள், அமீருல் மூமினின் அவர்களே, முகைராவுடைய பணியாளன் தான் உங்களை கொன்றது. முகைராவுடைய பணியாளன், அந்த அபுலூலு என்று சொல்லப்படுகின்ற அவன் தான் உங்களை கொலை செய்தது. வேதனையான விடயம் என்ன தெரியுமா என் அருமை சகோதரர்களே? நாம் இந்த நபி தோழர்களை நாம் எந்த அளவு நேசிக்கிறோம், இந்த நபி தோழர்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களை எப்படிப்பட்ட எதிரிகளாக பார்க்கிறோம். ஆனால் இன்று நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஷியாக்கள் என்ற பிரிவை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார் கொலை செய்தானோ அவன் ஒரு பெரும் வீரனாக அவர்களால் கருதப்பட்டு ஒவ்வொரு வருடமும் அவனை நினைவு கூறக்கூடிய, அவனை ஒரு பெரும் வீரனாக நினைவுபடுத்துகின்ற மோசமான வேதனையான காட்சிகளை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். என் அருமை சகோதரர்களே, இந்த நிலையை நாம் பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்திலே சொன்ன வார்த்தைகள் என்ன? இதை சொன்னவுடன் அவர்கள் சொல்கிறார்கள், லக்கத் அமர்து பிஹி மஅரூஃபா, அவனது விடயத்தில் நான் நன்மை அல்லவா கட்டளையிட்டேன் என்று சொல்கிறார்கள். அவனது விடயத்தில் நான் நன்மை அல்லவா ஏவினேன் என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ்வை புகழுகிறார்கள், புகழ்ந்து விட்டு சொல்கிறார்கள், தன்னை ஒரு முஸ்லீம், தன்னை ஒரு இஸ்லாமியன் என்று சொன்ன ஒருவனால் என்னை அல்லாஹு தஆலா எனது உயிரை எடுக்கவில்லையே, என்னை அப்படிப்பட்ட ஒருவன் முஸ்லீம் என்று சொல்லுகின்ற ஒரு இஸ்லாமியன் என்னை கொலை செய்யவில்லையே, அதற்காக நான் அல்லாஹுவை புகழுகிறேன். ஏனென்றால் இவன் ஒரு நெருப்பு வணங்கியாக இருந்தான், நெருப்பை வணங்குகின்ற ஒரு நெருப்பு வணங்கியாக அவன் இருந்தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுவை அந்த நேரத்திலே புகழுகின்றார்கள். அந்த நெருக்கடியான நேரத்திலும் அப்படிப்பட்ட ஒரு குற்றுயிராக இருக்கக்கூடிய நிலையிலும் அல்லாஹுவை புகழுகிறார்கள். யா அல்லாஹ், என்னை ஒரு முஸ்லிமுடைய கையில் இருந்து இந்த நிலைக்கு நான் ஆளாகவில்லையே என்று அவர்கள் அல்லாஹுவை புகழுகிறார்கள். புகழ்ந்து விட்டு என் அருமை சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்கிறார்கள், இப்னு அப்பாஸ் அவர்களே, நீங்களும் உங்கள் தந்தையும் தான் மதீனாவிலே அரபு மொழி பேசாத அந்நியவர்களை பணிக்கு அமர்த்துவதை அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்று சொல்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதை அதிகம் விரும்பவில்லை என்பது தெரிகின்றது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதிகமாக இவ்வாறான பணியாளர்கள் இருந்தார்கள் என்பதையும் பார்க்கிறோம். அந்த நேரத்தில் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் தெரியுமா? அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் விரும்பினால் மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த மொழியை பேசுகின்ற அனைவரையும் நாம் கொலை செய்து விடுகிறோம் என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இப்னு அப்பாஸ் அவர்களை, நீங்கள் தவறிழைத்து விட்டீர்கள், நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள். அவர்கள் நமது நாவால் பேசுகின்ற பொழுது, நமது கிபிலாவை நோக்கி தொழுகின்ற பொழுது, அவர்கள் ஹஜ் செய்கின்ற பொழுது அவர்களை அப்படி கொலை செய்ய முடியுமா? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். ஒரு ஆட்சியாளர் மிகப்பெரிய ஒரு இக்கட்டான நிலையிலே குற்றுயிராக இருக்கிறார், ஒரு கூட்டத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். சராசரியான ஒரு தலைவர் என்றால் என்ன சொல்லுவார்? அந்த கூட்டத்தை அழித்து விடுங்கள், அந்த கூட்டத்தை இல்லாமலாக்கி விடுங்கள், அந்த ஜாதியை ஒழித்து விடுங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுகிறார்கள். அவர்கள் அதற்கு அங்கு அனுமதி கொடுக்கவில்லை என்பதை பார்க்கிறோம். என் அருமை சகோதரர்களே, அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய வீட்டுக்கு சுமந்து செல்லப்படுகின்றார்கள். அவர்களை சஹாபாக்கள் சுமந்து செல்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, சஹாபாக்கள் தங்களுடைய மனோநிலையை சொல்கிறார்கள், அதற்கு முன்னால் மதீனாவில் அப்படியான ஒரு துன்பகரமான நிலை இருக்கவில்லை, அப்படி ஒரு நிலை ஏற்படவில்லை என்ற நிலையில் தான் அன்று மதீனா கவலையிலே ஆழ்ந்திருந்தது என்று சொல்கிறார்கள். மதீனா அதற்கு முன்னால் அப்படி ஒரு துன்பத்தை சந்திக்கவில்லை, மதீனா அப்படியான ஒரு கஷ்டத்தை நெருக்கடியை சந்திக்கவில்லை. அந்த அளவுக்கு மக்கள் எல்லாம் துன்பத்திலும் கஷ்டத்திலும் நெருக்கடியிலும் இருந்து கொண்டிருந்தார்கள். என் அருமை சகோதரர்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். அப்படி வந்த பொழுது மதீனா அன்று பிரகாசித்தது போன்று எனது வாழ்க்கையில் நான் பார்க்கவே இல்லை என்று சொல்கிறார்கள். அதே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் எப்பொழுது இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்களோ அன்று மதீனா இருளில் ஆழ்ந்தது போன்று வேறு எப்பொழுதும் இருளில் ஆழவே இல்லை என்று சொல்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, அதே நபி தோழர்கள் சொல்கிறார்கள், அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசித்தவர்கள் அவர்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருமுறை சொல்கிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், மறுமை எப்பொழுது நிகழும் என்று கேட்கிறார். அப்படி கேட்ட பொழுது நபி அவர்கள் கேட்கிறார்கள், மறுமை எப்பொழுது நிகழும் என்று கேட்கிறாய் அப்பா, மறுமைக்காக நீ எதை தயார்படுத்தி வைத்திருக்கிறாய்? அப்பொழுது அவர் சொல்கிறார், நான் பெரிய அளவில் தொழுகையோ நோன்பையோ ஜகாத்தையோ நான் தயார்படுத்தி வைக்கவில்லை, ஆனால் நான் அல்லாஹுவை நேசிக்கிறேன், அல்லாஹ்வுடைய ரசூலை நான் நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்கிறார். இதை சொன்னவுடன் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் மர்உ மஅ மன் அஹப், ஒரு மனிதர் யாரை நேசிக்கின்றாரோ அவரோடுதான் நாளை மறுமையிலே இருப்பார், அவரோடுதான் இருப்பார் என்று சொன்னவுடன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எனது நமது வாழ்நாளில் இந்த வார்த்தைகளை போன்று வேறு எந்த வார்த்தைகளும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தவில்லை என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கிறேன், நான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசிக்கின்றேன், நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசிக்கின்றேன் என்று அந்த நபி தோழர் சொல்கிறார். என் அருமை சகோதரர்களே, எந்த அளவு கண்ணியமும் அந்தஸ்தும் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மீதும் உமர் ரலியல்லாஹு மீதும் அந்த சஹாபாக்களுக்கு இருந்தது என்பதை இதன் மூலம் நீங்கள் விளங்கலாம். அது மாத்திரமல்ல, மதீனா கவலையிலே ஆழ்ந்திருக்கிறது, மதீனா இருளிலே மூழ்கி இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த நிகழ்வு மிகப்பெரிய கவலையை அந்த நபித்தூளர்களுடைய உள்ளங்களிலே ஏற்படுத்துகிறது. என் அருமை சகோதரர்களே, அதற்கு பிறகு என்ன செய்யப்படுகிறது? பேரிச்சம்பழ சாறை கொண்டு வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அது குடிக்க கொடுக்கப்படுகின்றது. அவர்கள் குடிக்கின்றார்கள், அதை அருந்துகின்றார்கள். ஆனால் அந்த குத்தப்பட்ட அந்த காயத்தின் ஆழத்தின் காரணத்தால் அதிலிருந்து அவைகள் வெளியேறுகின்றன. அவர்களுக்கு பிரித்தறிய முடியவில்லை, இது உமர் ரலியல்லாஹுடைய இரத்தமா அல்லது பேரிச்சப்பழ சாரா என்பதை அவர்களால் பிரித்தறிய முடியவில்லை. அதற்கு பிறகு பால் கொண்டு வரப்படுகிறது. பாலை உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதை அருந்துகிறார்கள், அதுவும் அவ்வாறே வெளியேறுகின்றது. அந்த நேரத்திலே சஹாபாக்கள் முடிவு செய்கிறார்கள், அறிந்து கொள்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அவருடைய மரண வேளை நெருங்கிவிட்டது, அவர்கள் மரணிக்க போகின்றார்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். அந்த நேரத்திலே மக்கள் சாரி சாரியாக வர ஆரம்பிக்கிறார்கள். மாபெரும் சாம்ராஜ்யத்துடைய தலைவர் குற்றுயிராக கிடக்கின்றார். மக்களுக்கு 10 வருட காலம் நன்மையை செய்தவர்கள், நீதியை நிலைநாட்டியவர்கள், ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரி மிக்க ஆட்சியை உலக வரலாற்றிலே செய்து காட்டியவர். அந்த தலைவரை பார்ப்பதற்காக மக்கள் அணி அணியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அவர்களுடைய நற்காரியங்களை, அந்த நல்லாட்சியை புகழ்ந்த வண்ணம் இருக்கிறார்கள், புகழ்ந்து பேசுகிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு இளைஞன் வருகிறான், ரஜுலுன் ஷாப், ஒரு மதீனாவை சேர்ந்த ஒரு அன்சாரிய இளைஞன் வருகிறான். வந்து என்ன சொல்கிறான்? அபுஷிர் யா அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் நன்மாராயம் பெறுங்கள், நீங்கள் நன்மாராயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா உங்களுக்கு வழங்கிய தோழமை இருக்கிறது, அது அல்லாஹ்வின் தூதருடனான தோழமையாகும். அது எவ்வளவு சிறந்த தோழமை, அது எவ்வளவு சிறந்த நட்பு! அதை விட ஒரு சிறந்த நட்பு இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு தோழமையையும் நட்பையும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு வழங்கினான். அதே போன்று உங்களுக்கு அல்லாஹு தஆலா இஸ்லாத்திலே மிகப்பெரிய கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் வழங்கினான். இதை நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள். அதே போன்று உங்களுக்கு அல்லாஹ் ஆட்சியை வழங்கினான். அந்த ஆட்சியின் மூலம் நீங்கள் மக்களுக்கு நீதி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தீர்கள். அது மாத்திரமா, உங்களுக்கு ஷஹாதா என்ற அந்த உயரிய அந்தஸ்தை, அந்த தியாகத்தை உங்களுக்கு வழங்கினான் என்று சொல்லி இப்படி அவர்கள் நன்மாராயம் பெறுமாறு அந்த இளைஞன் கூறுகிறான். என் அருமை சகோதரர்கள், நன்றாக கவனியுங்கள். இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மெய் மறந்து, அவர்கள் அதிலே தங்களை மறந்து அப்படி மெய் சிலிர்த்து போய்விட்டார்களா? அப்படி இல்லை சகோதரர்களே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன தெரியுமா சொல்கிறார்கள்? நீர் சொல்லக்கூடிய இந்த விடயங்கள் எல்லாம் உண்மைதான், ஆனாலும் அவர்கள் சொல்கிறார்கள், இது எனக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் பாதகமாக ஆகிவிடக் கூடாது என்று நான் ஆதரவு வைக்கிறேன். எவ்வளவு பெரிய உயர்வு சொல்லப்படுகிறது! அந்த உயர்வுகளை எல்லாம் காதில் வாங்கிய அமீருல் மூமினின் சொல்கிறார், இவைகள் எல்லாம் எனக்கு சாதகமாக இல்லை என்றாலும் பாதகமாக ஆகிவிடக் கூடாது. இன்னும் சொல்கிறார்கள், இவைகள் எனக்கு சாதகமாக இருக்கவும் கூடாது, பாதகமாக இருக்கவும் கூடாது, சரிசமமாக இருந்தால் போதும், சரிசமமாக இருந்தால் மாத்திரம் போதும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் என் அருமை சகோதரர்களே, எப்படிப்பட்ட உயர்ந்த பதவிகளுக்கு அந்தஸ்துகளுக்கு சொந்தக்காரர்களாக இருந்த அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களை பற்றி எப்படியெல்லாம் பயந்தார்கள், எப்படியெல்லாம் அஞ்சினார்கள். நாம் நம்மை பற்றிய எந்த அச்சமும் பயமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்குள் நிஃபாக் வருகிறதா, நயவஞ்சகம் வருகிறதா, குஃபுர் வருகிறதா, ஷிர்க் வருகிறதா, அந்த பயம் அச்சம் எதுவும் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நபி தோழர்கள் எப்படியெல்லாம் பயந்தார்கள், அஞ்சினார்கள் என்பதை நீங்கள் இதிலிருந்து விளங்கலாம். என் அருமையான சகோதரர்களே, அதை சொல்லிவிட்டு அந்த இளைஞன் அங்கிருந்து வெளியேறுகிறான். வெளியேறுகின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ருத்து அலையல் குலாம், அந்த இளைஞனை என்னிடம் மறுபடியும் அழைத்து வாருங்கள், அவனை வருமாறு சொல்லுங்கள் என்று அந்த குற்றுயிராக இருக்கக்கூடிய நேரத்திலும் அவர்கள் கட்டளையிடுகின்றார்கள். கட்டளையிட்டுவிட்டு சொல்கிறார்கள், என் அருமை சகோதரர்களே, என்ன வார்த்தைகளை பிரயோகிக்கின்றார்கள் தெரியுமா? இப்னு அஹி என்று சொல்கிறார்கள். ஆட்சியாளர், சாம்ராஜ்யத்தின் ஆட்சியாளர் அந்த இளைஞரை அழைக்கிறார், எனது சகோதரின் மகனே என்று அழைக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குற்றுயிராக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எனது சகோதரனின் மகனை என்று சொல்லி அழைத்து விட்டு சொல்கிறார்கள், உமது ஆடையை நீர் உயர்த்தி கொள்வீராக. கரண்டைக்கு கீழ் ஆடை இருக்கிறது, கரண்டைக்கு கீழ் ஆடை போயிருக்கிறது, உமது கீழாடையை உயர்த்தி கொள்வீராக. அது உமது ஆடையை நீண்ட நாட்கள் உமக்கு பயன்படுத்துவதற்கு அது உதவி புரியும், நீண்ட நாட்கள் அதை பயன்படுத்தலாம். அதே போன்று வாத்தகாலி ரப்பிக், உமது ரப்பிடம், அது தக்வாவுடைய ஒரு பயபக்தியுடைய காரியம் என்று சொல்கிறார்கள். நன்றாக கவனியுங்கள், நோன்பு தக்வாவை பயிற்சி என்று சொல்கிறோமா இல்லையா? நோன்பின் மூலம் கிடைக்கக்கூடிய பயிற்சி தக்வா, இறையச்சம், பயபக்தி. இப்படி சொல்கின்ற எத்தனையோ நமது சகோதரர்களுடைய ஆடையுடைய நிலை எடுத்து பாருங்கள், 99% கரண்டைக்கு கீழ்தான் ஆடைகள் இருக்கின்றன. என் அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்துங்கள், செய்து பாருங்கள். ஒரு மாபெரும் ஆட்சி தலைவர் குற்றுயிராக இருக்கிறார், தனது உயிர் பிரிய போகிறது என்ற நிலையில இருக்கிறார். அந்த நேரத்தில் கூட அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னாவுக்கு மாற்றமாக ஒரு செயலை தனது கண்களால் பார்ப்பதற்கு அவர்கள் விரும்பவில்லை என்றால், அதை உடனே தவறென்று தடுக்கிறார்கள் என்று சொன்னால், இன்று எத்தனையோ சகோதரர்கள் தொழுகையுடைய சஃபிலே இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய ஆடையை பார்க்கிறோம் கரண்டைக்கு கீழ் இருக்கிறது, ஆனால் தக்பீர் நெஞ்சின் மீது வைத்திருக்கிறார். என் அருமை சகோதரர்களை நான் கேட்கிறேன், கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். உண்மையிலேயே நாம் அல்லாஹுவை பின்பற்றக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றக்கூடியவர்கள், உண்மையிலே நாம் சுன்னாவுக்கு செவிசாய்க்க கூடியவர்கள் என்று சொன்னால் முரண்பாடு வர முடியுமா? நாம் தக்பீரை அல்லாஹ்வின் ரசூல் சொன்ன மாதிரி கட்ட தயார், தக்பீரை கட்ட தயார், ஆனால் ஆடை அப்பட்டமாக அங்கு அல்லாஹ்வின் தூதருடைய கட்டளை மீறப்பட்டிருக்கிறதே. என்ன சொல்கிறார்கள்? நாம் பெருமைக்காக அணியவில்லை, விதண்டாவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள், விதண்டாவாதம் செய்கிறார்கள், நாம் பெருமைக்காக அணியவில்லை. என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், கரண்டைக்கு கீழ் உள்ள பகுதி நரகத்தில் என்று சொல்லிவிட்டார்கள். அங்கு பெருமையை சொன்னார்கள் அந்த ஹதீஸில், அங்கு பெருமையை சொல்லவில்லை. கரண்டைக்கு கீழ் உள்ள பகுதி நரகத்தில் என்று சொன்னா அவரும் சேர்ந்துதான் போக வேண்டும், அது மட்டுமா போகும், மொத்தமாக அவரும் சேர்ந்துதான் போக வேண்டியிருக்கும். என் அருமை சகோதரர்களே, பெருமைக்கு சொன்னது அதை விட கூடுதலாக உள்ளது. என்ன சொன்னார்கள்? எவன் பெருமையோடு கர்வத்தோடு அணுகின்றானோ அவனை அல்லாஹ் நாளை மறுமையில் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், அல்லாஹ் நம்மை பார்க்கவில்லை என்றால், அவனது கருணை கண்கொண்டு நம்மை பார்க்கவில்லை என்றால் நாம் அழிந்து விடுவோம். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், அல்லாஹ் நம்மை ஏறெடுத்து பார்க்கவில்லை என்று சொன்னால் நம்மை யார் பார்ப்பது? அன்றைய நாளில் மாலிகு யௌமித்தீன், அந்த இறுதி தீர்ப்பு நாளின் அதிபதியாக இருக்கக்கூடிய அல்லாஹ் நமக்கு அருள் பாலிக்கவில்லை என்றால் வேறு யாருக்கு முடியுமா? வேறு யாருக்கும் அதிகாரம் இருக்கிறதா? லிமனில் முல்கல் யௌம், அல்லாஹ் கேட்கிறான், அந்த நாளில் அதிகாரம் யாருக்குரியது? லில்லாஹில் வாஹிதில் கஹார், அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ்வுக்கு தான் அன்று அதிகாரம் சொந்தம். அந்த ரப்புல் ஆலமீன் நம்மை கருணை கண்கொண்டு பார்க்கவில்லை என்றால், அவன் நம்மோடு பேசவில்லை என்றால், அவன் நம்மை தூய்மைப்படுத்தவில்லை என்றால், அதை விட ஒரு அழிவு, அதை விட ஒரு சாபம், அதை விட ஒரு இழிவு இருக்க முடியுமா? என் அருமை சகோதரர்களே, ஆடைகளுடைய விஷயத்தில் நாம் அலட்சியமாக இருந்து கொண்டிருக்கிறோம். தொழுகையிலே சஃபிலே இருக்கக்கூடிய பலர் அவருடைய நிலையை பார்க்கிறோம், ஆடை எங்கு இருக்கிறது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது இறுதி நேரத்தில் கூட இதை கண்டிக்க மறக்கவில்லை என்று சொன்னால் இதை அலட்சியப்படுத்தலாமா? நமது வாழ்வில், நமது வாழ்வில் இதை அலட்சியப்படுத்தலாம். என் அருமை சகோதரர்களே, தக்வா நோன்பின் மூலம் தக்வா போன்றுதான் இந்த ஆடையை நாம் கரண்டைக்கு மேல் உயர்த்துவதன் மூலமும் தக்வா, பயபக்தி, இறையச்சம் கிடைக்கும். யார் சொல்கிறார்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு பதிவு செய்கின்றார்கள். எனவே என் அருமை சகோதரர்களே, அதை சொல்லிவிட்டு அவர்கள் அந்த இடத்தில் தனது பொறுப்பை நிறைவேற்றுகிறார்கள். இன்று பாருங்க, நமக்கு முன்னால் எத்தனையோ இஸ்லாத்துடைய கட்டளைகள், அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னாக்கள் மீறப்படுகின்றன, அமைதியாக இருக்கிறோம். என்னவோ நமக்கும் மார்க்கத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. சாதாரணமாக நினைச்சு பாருங்க, என்ன செய்யறோம்? நமது செருப்பு பாதணிகள் வெளியே இருக்கிறது, யாராவது ஒருத்தர் எடுத்து போறத பாக்குறீங்க, என்ன செய்வீங்க? உடனே போய் அந்த பாதணிகளை எடுத்து விடுகிறேன். அது எனக்குரியது அப்படியா இல்லையா? அது எனக்குரியது, உணர்வு வருதா இல்லையா? அந்த உணர்வு மார்க்க விஷயத்தில் இருக்குதா? தீனுடைய விஷயத்தில் இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய கட்டளை மீறப்படுகிறது, தூதருடைய சுன்னா அலட்சியப்படுத்தப்படுகிறது, எந்த உணர்வும் மற்ற ஜடங்களாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். சிந்தனை செய்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை காக்க வேண்டியவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை காக்க வேண்டிய அந்த மாபெரும் பொறுப்பை அந்த நபித்தோழர்கள் நமக்கு விட்டு சென்றார்கள். அடுத்ததாக நறுமை சகோதரர்களே, நிறைய படிப்பினைகள் அவர்களது இறுதி அந்த பகுதியில் இருக்கிறது. அடுத்ததாக தனது அருமை மகனாரை அழைக்கிறார்கள், அழைத்து கேட்கிறார்கள், எனது அருமை மகனார் அப்துல்லாஹி இப்னு உமரை அழைக்கிறார்கள், அழைத்து கேட்கிறார்கள், எனது விஷயத்தில் உள்ள கடன்கள், நான் எவ்வளவு கடன்களை கொடுக்க வேண்டி இருக்கிறது என்று கேட்கிறார்கள். அல்லாஹுவை சந்திப்பதற்கு முன்னால், அந்த ரப்பை சந்திப்பதற்கு முன்னால், அங்கு இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் அகற்ற வேண்டும், தூய்மையான முறையிலே எனது ரப்பை சந்திக்க வேண்டும், எனது பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட நிலையிலே எனது ரப்பை சந்திக்க வேண்டும் என்பதற்காக அதற்காக இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் அகற்றுகிறார்கள். இன்று கடனோடு இருக்கக்கூடிய பலர் அந்த உணர்வோ பயமோ இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய என்னது, இந்த உலகத்தில் தப்பினா போதும், கடன்காரன் வாரானா ஒளிகிறது, கடனை பெற்று விடுகிறார்கள், கடனை எடுத்து விடுகிறார்கள், அதை கொடுக்க முடியுமோ இல்லையோ அந்த உணர்வே கிடையாது. சிலர்களை பார்க்கிறோம் இந்த நாட்டிலிருந்து என்ன செய்கிறார்கள், பலரிடம் கடனை வாங்கி போய்விடுகிறார்கள், திரும்பி வருவதில்லை. அருமை சகோதரர்களே, அந்த சஹாபாக்கள் இந்த உலக வாழ்க்கையிலே நாளை மறுமையில் அல்லாஹுவை சந்திப்பதற்கு முன்னால் அங்கு இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் அகற்றுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், என்ன கேட்கிறார்கள், எதுவும் கடன் இருக்கிறதா? அந்த கடனுடைய தொகை அங்கு சொல்லப்படுகின்றது, சுமார் 86,000 திர்ஹம் சொல்லப்படுகிறது. நிச்சயமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக எந்த கடனையும் பெற்றவர் அல்ல. அவர் பைத்துல் முக்கதஸுடைய திறவுகோலை கைப்பற்ற செல்கிறார், எளிமையான ஆடைகளோடு தான் செல்கிறார், எளிமையான ஆடையோடு தான் செல்கிறார். ஒரு சில ஆடைகள் தான் அவரிடம் காணப்பட்டன. உண்மையிலே அவர்கள் பெற்ற கடன் எல்லாம் மக்களுக்காக, மக்களின் நன்மைகளுக்காகத்தான் அவர் பெற்றார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தனது மகனை பார்த்து சொல்கிறார், எனது இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு உமருடைய குடும்பத்தில் இருந்து அவைகளை அடைக்க முடியும் என்றால் அவைகளை அடைத்து விடுவீராக. அல்லது தனது குடும்பத்தை அவர்கள் சொல்கிறார்கள், தனது குடும்பத்தை சொல்லி சொல்கிறார்கள், அல்லது அதி இப்னு கஅப் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாரிடமிருந்து அதை எடுத்து அடைத்துக் கொள்ளும் என்று சொல்கிறார்கள். அதற்கு முடியவில்லை என்றால் குறைசுகளிடமிருந்து அதை எடுத்து அடைத்துக் கொள்ளுமாறு சொல்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, இப்படி சொல்லி இறுதியாக சொல்கிறார்கள், அப்படி எல்லாம் முடியவில்லையா, அதை உனது பொறுப்பிலே விடுகிறேன் என்று தனது அருமை மகனுடைய பொறுப்பிலே விடுகின்றார்கள். அதற்கு அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள், அதுதான் மூமின்களுடைய தாயாக இருக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் நீ செல்ல வேண்டும். சென்று அந்த இரண்டு தோழர்கள், நான் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது எந்த தோழர்களை நான் உண்மையிலே நேசித்தேனோ அந்த தோழர்களோடு நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும், அதற்காக மூமின்களுடைய தாயிடம் போய் அனுமதி கேட்குமாறு சொல்கிறார்கள். தனது அருமை மகனாருக்கு சொல்கிறார்கள், எனது சலாத்தை எத்தி வைப்பீராக, எத்தி வைத்து விட்டு சொல் அமீருல் மூமினீன், மூமின்களுடைய தலைவர் அனுமதி கேட்கவில்லை, சாதாரண ஒரு உமர் அனுமதி கேட்கிறார் என்று சொல்ல சொல்கிறார்கள். அமீருல் மூமினின் சொன்னால் அது கட்டளையாக மாறிவிடும். அமீருல் மூமினின் இன்று நான் அமீருல் மூமினின் கிடையாது என்று அறிவிப்பு செய்கிறார்கள், அறிவிப்பு செய்து சொல்கிறார்கள். அருமை மகனை பார் சொல்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் சென்று அந்த இரண்டு தோழர்களுக்கு பக்கத்தில் நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும், அதற்காக அனுமதி கேட்குமாறு சொல்கிறார்கள். அமீருல் மூமினின் என்ற அடிப்படையில் அல்லாமல் சாதாரண ஒரு உமர், ஒரு நாட்டுடைய பிரஜை அனுமதி கேட்கக்கூடிய முறையிலே கேட்பீராக. உமர் அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டை நோக்கி செல்கின்ற பொழுது அவர்கள் வீட்டிலே கண்ணீர் வடித்தவர்களாக, அழுதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வை அவர்கள் கேள்விப்பட்டவுடன் அழுது கொண்டிருக்கிறார்கள், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, சலாத்தை எத்தி வைக்கிறார்கள், எத்தி வைத்து விட்டு தனது தந்தை இப்படி அனுமதி கேட்கிறார், இங்கு தனது இரண்டு தோழர்களுக்கு பக்கத்திலே அவர்கள் அடக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார், அனுமதி தருவீர்களா? அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அந்த இடத்தை நான் எனக்காகத்தான் விட்டு வைத்திருந்தேன், நான் அடக்கம் செய்யப்படுவதற்காக விட்டு வைத்த இடம், அதை நான் மிக தகுதியுடைய உமருக்கு வழங்கி விடுகிறேன் என்று சொல்லிவிடுகிறார்கள். என் அருமை சகோதரர்களே, இந்த செய்தியை கொண்டு வருகிறார் தனது அருமை தந்தையிடம் வந்து இந்த செய்தியை மகன் சொல்கின்ற பொழுது திரும்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எனது அருமை மகனே, நான் மரணித்து விட்டால் என்னை எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து அவருடைய வீட்டு வாயிலில் கொண்டு போய் எனது ஜனாசாவை வைக்க வேண்டும், வைத்து விட்டு மறுபடியும் அனுமதி கேட்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நான் உயிரோடு இருக்கின்ற பொழுது அனுமதி கேட்டேன், ஏதோ மறுக்க முடியாது என்ற காரணத்துக்காக ஒரு தர்ம சங்கடமான நிலையிலே அவர்கள் அனுமதி கொடுத்திருப்பார்கள். ஆனால் மரணித்ததன் பிறகு எனது ஜனாசா அந்த வீட்டுடைய வாயிலே வைக்கப்பட வேண்டும். வைக்கப்பட்டு திரும்ப அனுமதி கேட்பீராக. இந்த ஜனாசாவை இந்த இரண்டு தோழர்களுக்கு பக்கத்திலே அடக்குவதற்கு நீங்கள் அனுமதி வழங்குவீர்களா என்று மறுபடியும் அப்படியே அனுமதி கேட்கப்படுகிறது. ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது, அங்கு வைக்கப்படுகிறது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது தந்தையுடைய சலாத்தை எத்தி வைக்கிறார்கள். எத்தி வைத்து விட்டு மூமின்களுடைய தாயே என்று அழைக்கிறார்கள். அழைத்து சொல்கிறார்கள், எனது தந்தை மறுபடியும் அனுமதி கேட்க சொன்னார்கள். இந்த இரண்டு தோழர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சொன்ன வார்த்தைகள், ஸஹப்து அனா அபூபக்கர் வ உமர், நானும் அபூபக்கரும் உமரும் சென்றோம், நானும் அபூபக்கரும் உமரும் உட்கார்ந்திருந்தோம், நானும் அபூபக்கரும் உமரும் வந்தோம், நானும் அபூபக்கரும் உமரும் பேசிக் கொண்டோம். இப்படி அல்லாஹ்வின் தூதர் தனது வாழ்நாளில் அதிகமாக சொல்லிக் கொண்டிருந்ததை அந்த சஹாபாக்கள் செவிமடுத்தார்கள். என் அருமை சகோதரர்களே, அது ஒரு தூய்மையான நட்பு. அந்த நட்பை பொறுத்தவரையில் அது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லாஹ்வுடைய தீன், இந்த ஓரிரை கொள்கை மேலோங்குவதற்காக கட்டி எழுப்பப்பட்ட நட்பாகும் அந்த நட்பு. அதை அல்லாஹு தாலா பொருந்தி கொண்டான். உண்மையான தோழமைக்கும் நட்புக்கும் இந்த உலகத்துக்கு இலக்கணத்தை சொல்லிக் கொடுத்தவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அந்த நபி தோழர்கள். எனவே நறுமை சகோதரர்களே, எப்படி அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் அவர்களை சத்தியத்திலே ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அவர்களுடைய மன்னரை வாழ்க்கையிலும் அவர்களை ஒன்று சேர்த்த காட்சியை நாம் பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த முன்னோடிகள் இவர்கள் தான் நமது முன்மாதிரிகள். இன்று பார்க்கிறோம் நமது இளைஞர் சமூகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, கேவலம் சாதாரண நடிகர்களுக்கு பின்னால் போய் கொண்டிருக்கிறார்கள். பேரை பார்க்கிறோம் ரஜினி முகமது, பேரை பார்க்கிறோம் ரஜினி இப்ராஹிம். என் அருமை சகோதரர்களே, இவர்கள் தான் இவர்களுக்கு ஹீரோக்கள், இவர்கள் தான் இவர்களுடைய தலைவர்கள். ரசிகர் மன்றங்கள் என்ற பெயரிலே நமது இஸ்லாமிய இளைஞர்கள் தட்டு தடுமாறுகின்ற காட்சியை பார்க்கிறோம். ஏன் இந்த வரலாறுகள் தூய்மையான முறையிலே சொல்லிக் கொடுக்கப்படவில்லை, இந்த வீர வரலாறுகள் அவர்களுக்கு எத்தி வைக்கப்படவில்லை. நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பாரிய பொறுப்பு என்ன தெரியுமா, நமது இளைஞர் சமூகம் மாத்திரமல்ல நமது குழந்தைகள், நமது பிள்ளைகள். எத்தனை பிள்ளைகளுக்கு உமர் ரலியல்லாஹுடைய பெயர் தெரியும் கேட்டு பாருங்கள். இன்று விளையாட்டு வீரர்களுடைய பெயர்களை அடுக்கி கொண்டு போவார்கள், நடிகர்களுடைய பெயர்களை அடுக்கி கொண்டு போவார்கள். நபித்தோழர்களுடைய பெயர்கள் தெரியுமா, இந்த தியாகங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறதா? எனவே நறுமை சகோதரர்களே, இந்த முன்னோடிகளையும் முன்மாதிரிகளையும் நமது வாழ்விலே நாம் பின்பற்றியவர்களாக வாழ்ந்து இருலகிலும் வெற்றி பெறுவோம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அஸ்ஸலாமு அலைக்கும் அருமை சகோதர சகோதரிகளே. அல்லாஹ்வின் மிகப்பெரும் பேரருளால் இரவு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறோம். அருமை சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய அழைப்பு மையத்தினுடைய முக்கியமான நோக்கத்தை உங்களிடத்தில் பலமுறை சொல்லியிருக்கிறேன், மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். இந்த அழைப்பு மையத்துடைய முக்கியமான நோக்கம் அல்லாஹ் அவருடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆன் ஹதீஸ் இந்த ரெண்டையும் தெளிவாக புரிந்து அது அடிப்படையிலே வாழ்ந்து நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த சொர்க்கத்தை பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இங்கு பல்வேறு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே இந்த மையங்களில் வேறு எந்த வகையான தனிப்பட்ட வேறு அமைப்புகளோ அல்லது குழுக்களோ என்ற எந்த நிலையும் இல்லாமல் பொதுவாக அல்லாஹ் ரசூல் என்ற கட்டுப்பாடோடு வாழ வேண்டும் என்ற நல்ல சிந்தனை மக்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் எல்லோரும் இந்த மையத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இங்கு பேசிய சகோதரர்களில் நம்முடைய சகோதரர் அலி அக்பர் உமர்கள் பேசும்போது சில முக்கியமான செய்திகளை சொன்னார்கள். நம்முடைய நாடுகளிலே நானும் பலரையும் சொல்லியிருக்கிறேன், நம்முடைய சகோதரிகள் இன்றைக்கு அந்நிய மாற்று மாற்று ஓடிக்கொண்டிருக்கிற கதை தொடராக இருந்து கொண்டிருக்கிறது. இது போன்று பல்வேறு பேச்சுகளுக்கு முக்கியமான ஒரே ஒரு காரணம், மாற்று மாற்றவர்கள் திட்டமிட்டு செயல்படுகிறார் என்று நாம் வருத்தப்படுவதை விட முறையான கொள்கையை, சத்திய கொள்கையை, உண்மையான கொள்கையை, மனிதனை மனிதனாக வாழ வைக்கின்ற அடிப்படையான கொள்கையை, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை வாங்கி தருகிற கொள்கையை கையில் வைத்துக் கொண்டிருக்கிற நாம் உறங்கிக் கொண்டிருக்கிறோம், செத்த பிணங்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் எல்லாம் முஸ்லீம்களாக வாழ வைப்பதற்கு அசத்திய கொள்கைக்காரர்கள் செய்கின்ற முயற்சிகளில் நூற்றில் ஒன்றை கூட நாம் செய்வதில்லை. இந்த விஷயத்தில் நாம் இருக்கிற குறையினால் தான் இது போன்ற நிலை நடக்கிறது. அவர்களை குறை சொல்லி பிரச்சனை இல்லை சகோதரர்களே. கிளந்த ஒன்றரை வருடங்களுக்கு முன்னால் ஒரு செய்தியை சொன்னேன். எனக்கு கிடைத்த ஒரு செய்தி, பாபர் மசூதியை உடைத்தவர் இரண்டு சகோதரர்களில் இந்து மத சகோதரர்கள். அவர்களுக்கு பிறகு உண்மை விளங்கிய பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டு சொன்ன செய்தி, முஸ்லிம்களே நீங்கள் இந்த இஸ்லாத்தை பற்றி எங்களுக்கு சரியாக சொல்லித் தரவில்லை, சொல்லி தந்திருந்தால் இந்த பள்ளியை உடைக்க நாங்கள் முன் வந்திருக்க மாட்டோம். நீங்கள் சொல்லித்தராத காரணத்தினால் எனக்கு கிடைத்த இஸ்லாம் என்னுடைய தந்தைக்கு கிடைக்கவில்லையே, இதற்கு யார் காரணம், நீங்கள் தான் காரணம் என்று வேதனை சேர்த்து சொன்ன செய்தியை இன்றைக்கு மக்களுக்கு சொன்னோம். அருமை சகோதரர்களே, மாற்றுவ நண்பர்களை குறை கூறிக்கொள்வதில் வேறு எந்த பிரயோசனமும் இல்லை. அவர்கள் திட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார் சொன்னால், நாம் நம்முடைய இஸ்லாமிய உண்மையான கொள்கையை நம்முடைய நடைமுறைகளில் சொற்களில் செயல்களில் செயல்படுத்தினால் அவர்கள் தானாக இஸ்லாத்தை நோக்கி ஓடி தேடி வருவார்கள். அந்த கண்ணியத்தை உண்டாக்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். கேவலம் இன்றைக்கு செய்தி ஊடகங்கள் மூலமாக முஸ்லீம்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற நம்முடைய சகோதரர்கள் நம்மை நாரடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அவலநிலையை போக்குவதற்கு நீங்கள் எல்லோரும் மனதில் கவலைப்பட வேண்டும். இயக்கங்கள் பெயரால், அமைப்புகள் பெயரால் ஏற்பட்ட சாதகபாதகங்கள் நன்றாக தெரியும். அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை, விரும்ப மாட்டேன். நீங்கள் எல்லோரும் ஓரடியை திரளுங்கள். என்ன திரளுங்கள்? குர்ஆன், ஹதீஸ், அல்லாஹ் ரசூல் என்ற கட்டுப்பாட்டுக்கு மக்களை கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியை நாம் எப்போது செய்கிறோமோ அன்றைக்குத்தான் அல்லாஹ்வுடைய கண்ணியம் குறும் என்பதை நினை வைத்துக் கொண்டு, சகோதரர்களே நீங்கள் வீட்டுக்கு போற பின்னால் 4வது அத்தியாயத்தினுடைய 82வது 83வது வசனத்தை கொஞ்சம் புரட்டி பாருங்கள். தயவு செய்து புரட்டுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆனை சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? இந்த குர்ஆன் அல்லாஹ் அல்லாத வேறு யாராவது சொல்லி இருந்தால் கடுமையான கருத்து வேறுபாடு கண்டிருப்பீர்கள். ஆனால் இது கருத்து வேறுபாடு இல்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் என்று சொன்னான். வைதா ஜாம் அவர் மேல் அம்லியாவில் ஹௌஃபி அதாவு பிஹி, இந்த மக்கள்கிட்ட ஏதாவது செய்தி வந்துட்டா, நல்ல செய்தியோ துக்கமான செய்தி வந்தால் பரப்பி விட்டு விடுகிறார்கள். அதனால் சமூகத்தில் கேடுகள். எனவே தயவு செய்து கேட்பதையெல்லாம் பரப்பாதீர்கள். அது சம்பந்தப்பட்டவர்களிடத்திலே கொண்டு சென்று இது உண்மையா சரியா என்பதற்கான விளக்கத்தை தேடுங்கள். அதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தின் பண்பு. அது இல்லாத காரணத்தினால் ஒற்றுமையோடு சந்தோஷத்தோடு அன்போடு இருக்க வேண்டிய பல உள்ளங்கள் இன்றைக்கு பிரிந்து பிளவுபட்டு இது போன்ற நற்காரியங்களில் கூட பங்கெடுக்காமல் இருக்கிறார்கள். இப்படி அவர்களை நாம் பார்க்கிறோம். தயவு செய்து இந்த நிலையை மாற்றுங்கள். முஸ்லீம்கள் ஒரு முஸ்லீம் பற்றி செய்தி கேள்விப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் சென்று இது சரியா தவறா என்று கேட்கிற பழக்கத்தை ஏற்படுத்துங்கள். அது இல்லாமல் இருந்தால் நம்மை அறியாமலேயே நயவஞ்சகத்தனம் உள்ளத்திலே குடிகொண்டு உயர்ந்த சொர்க்கத்துக்கு பெரும் பகரமாக நாம் அவர்களை ஏற்பட்டு நரகத்து போன்று ஏற்படும் என்பதை நினைவு கொண்டு, அருமை சகோதரர்களே இந்த மையத்தில் ஒவ்வொரு வாரமும் பல நாட்களுக்கு திருமறை குர்ஆனுடைய அர்த்தங்கள் குர்ஆனில் போதிக்கப்படுகிறது. எல்லோரும் பங்கு கொள்ளுங்கள், பங்கு பெற வையுங்கள். இதை விட்டு விலகி இருக்கிற மக்களை அழைத்து வாருங்கள். யாருக்கும் தனிப்பட்ட நபருக்கு யாருக்கும் சொந்தமில்லை. அல்லாஹ் ரசூல் என்ற கொள்கையை சொந்த காலத்தில் சொந்த என்பதை நிலை கொண்டு அதற்காக முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் நமக்கு அருமை கண்டு கொண்டு நம்முடைய இந்த மையத்தினுடைய பொறுப்பாளர் பொறுப்பாளராகிய சகோதர் அப்துல் ஹாலிக் அவர்கள் தாய்களுக்கு சில அன்பளி போடுவார்கள். அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் தலைவர் நன்றி வழங்க அழைப்பாளருக்கு அமைதியாக இருந்து துவா முடித்து கலந்து செல்லுங்கள். எல்லோருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சகர் உணவும் கொண்டு அமைதியாக செல்லுங்கள்.
அதாவது நன்றி உரை பொறியாளர் பக்கீர் அவர்கள்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் லம் யஷ்குரின் நாஸ லா யஷ்குரில்லாஹ். அதாவது யார் மனிதர்களுக்கு நன்றி கூறவில்லையோ அவர் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவனாக இருக்க முடியாது. எனவே இந்த நிகழ்ச்சியில் உங்களது ஓய்வு நேரத்தையும் உங்களது வேலை பழுவையும் விட்டுவிட்டு உங்களது விடுமுறை தினத்தையும் விட்டுவிட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்புற்றதாக மாற்றியதுக்கு அனைவருக்கும் ஜசாகல்லாஹ் கைர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் இறையச்சமிக்க நல்ல எழுச்சி மிக்க உரைகளை மார்க்க சொற்பொழிவுகளை ஆற்றிய தாகிகள் அனைவருக்கும் ஜசாகல்லாஹ் கைர். மேலும் இந்த நிகழ்ச்சியின் விளம்பரத்துக்காக உதவிய ஐடிஜிசி சென்டர் மற்றும் ஐசிசி அக்ரபியா இஸ்லாமிய மையத்தினருக்கும் ஜசாகல்லாஹ் கைர். மேலும் இந்த நிகழ்ச்சியை விளம்பரப்படுத்துவதற்காக இமெயில் மூலமாகவும் நோட்டீஸ் ஒட்டுவதன் மூலமாகவும் ஒவ்வொரு ஏரியா தமாம் எல்லா ஏரியாவுக்கும் இந்த நிகழ்ச்சியை கொண்டு சென்ற அனைத்து சகோதர நண்பர்களுக்கும் ஜசாகல்லாஹ் கைர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்காக வாகனங்கள் ஏற்பாடு செய்த அனைவருக்கும், மேலும் தங்களது சொந்த வாகனங்களையும் கொடுத்து உதவிய அனைத்து நண்பர்களுக்கும் ஜசாகல்லாஹ் கைர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் உணவு முதற்கொண்டு அரங்கம் முதற்கொண்டு எல்லா ஏற்பாடுகளையும் செய்த முத்தாயின்களுக்கும் ஜிசாகல்லாக. மேலும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிகழ்ச்சியில் அனைவரும் கலந்து கொண்டதற்கு ஜிசாகல்லாக. எல்லாவற்றுக்கும் மேலாக தனது அருளால் இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்போடு செய்த அல்லாவுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். சுவானக்கல்லாகும் அவர்களுக்கு கஷ்டங்கள்.